ಮ್ಯೋಚ್ಯುದ ಅಸ್ತಿ ತತ್ ಬರದ ದ್ರವ್ಯಂ ಕರ್ಮ ಸ ಕಾಲಸ ಸ್ವಭಾವೋ ಜೀವಯೇವ ಸ ವಾಸುದೇವಾ ಪರೋ ಬ್ರಹ್ಮನ್ ನಾಸಾನ್ಯೋರ್ಥೋ ಅಸ್ತಿ ತತ್ವದ ದ್ರವ್ಯಂ ಕರ್ಮ ಸ ಕಾಲಸ ಸ್ವಭಾವೋ ಜೀವಯೇವ ಸ ವಾಸುದೇವಾ ಪರೋ ಬ್ರಹ್ಮನ್ ನಾಸಾನ್ಯೋರ್ಥೋ ಅಸ್ತಿ ತತ್ವದ திரவியம் மூலப்பொருட்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் கர்ம சேர்க்கை ச மேலும் கால நித்திய காலம் ச மற்றும் ஸ்வபாவ உள்ளுணர்வு அல்லது ஸ்வபாவம் ஜீவ உயிர்வாளி ஏவ நிச்சயமாக ச மேலும் வாசுதேவா வாசுதேவனிடமிருந்து பர பிரிக்கப்பட்ட பகுதிகள் பிரம்மன் பிராமணரே நான் எப்பொழுதும் இல்லை ச மற்றும் அந்ய பிரிந்த அர்த்த மதிப்பு அஸ்தி உள்ளது தத்வதக உண்மையாக மொழிபெயர்ப்பும் பள்ளியும் இல்லவர் சில பிரபா பிரபா ஜெய். படைப்பின் ஐந்து அடிப்படையான கூட்டுப்பொருட்கள் நித்திய காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கை மற்றும் தனிப்பட்ட ஜீவராசிகளின் சுவாபம் அல்லது உள்ளுணர்வு ஆகியவை அனைத்தும் முழுமுத கடவுளான வாசுதேவனிடமிருந்து பிரிந்து வந்த பின்னப்பகுதிகளாகும். அவற்றில் உண்மையாக வேறெந்த மதிப்பும் இல்லை. பொருளுரை: இந்த அதிசய உலகம் அருவமான முறையில் வாசுதேவனை பிரதிநிதித்து இருப்பதாகும். ஏனெனில் அதனுடைய படைப்பின் கூட்டுப்பொருட்கள் அவற்றின் சேர்க்கை மற்றும் பிரதிபலனை அனுபவிப்பனான ஜீவராசி ஆகிய அனைத்தும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் பகிரங்க மற்றும் அந்தரங்க சக்திகளால் உண்டாக்கப்பட்டவையாகும். இது பௌத்தகீதையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய கூட்டுப்பொருட்களும் பௌதிக அடையாளத்தை பற்றிய கருத்து புத்தி மற்றும் மனது ஆகியவை பகவானின் பகிரங்க சக்தியிலிருந்து உருவாக்கப்பட்டவையாகும். நித்திய காலத்தின் ஏற்பாட்டின்படி மேலே குறிப்பிட்ட ஸ்தூல மற்றும் சூட்சமமான கூட்டுப்பொருட்களின் சேர்க்கை அனுபவிக்கும் ஜீவராசி அந்தரங்க சக்தியிலிருந்து பிரிந்த ஒரு கிளை ஆவான். இந்த ஜீவனுக்கு ஜட உலகிலோ அல்லது ஆன்மீக உலகிலோ இருப்பதற்கு சுதந்திரம் உண்டு. ஜட உலகில் உள்ள ஜீவராசி அறியாமையால் எழுத்துச் செல்லப்படுகிறான். ஆனால் ஆன்மீக உலகில் உள்ள ஜீவராசி எவ்வித ஏமாற்றமும் இல்லாமல் ஆன்மீக வாழ்வென்னும் இயற்கையான நிலையில் இருக்கிறான். உயிர்வாளி பகவானின் நடுத்தர சக்தி என அறியப்படுகிறான். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் பௌதிக கூட்டுப்பொருட்கள் மற்றும் ஆன்மீக பின்னப்பகுதிகள் ஆகிய இரண்டுமே முழுமத கடவுளான வாசுதேவனிலிருந்து சுதந்திரமாக இயங்கக்கூடியவை அல்ல. ஒளி வெப்பம் மற்றும் புகை ஆகியவை நெருப்புக்குரிய அடையாளங்களாக இருக்கின்றன. அவ்வாறே பகவானின் பகிரங்க அந்தரங்க மற்றும் நடுத்தர சக்தி ஆகியவற்றிலிருந்து உற்பத்தியாகும். எப்பொழுதும் பகவானிடமிருந்து வெளிப்படும் பிரம்மஜோதி என்றுதான் தோன்றுகின்றன. ஒளி, வெப்பம் மற்றும் புகை ஆகியவற்றில் எதுவும் நெருப்பிலிருந்து பிறந்தவை அல்ல. இம்மூன்றும் இணைந்தே நெருப்பு என்று அழைக்கப்படுகிறது. அதே போலவே அனைத்து அற்புத தோற்றங்களும் வாசுதேவனின் உடலிருந்து கிளம்பும் பிரகாசம் ஆகியவையும் பகவானின் அருவமான அம்சங்களாகும். அவ்வாறிருக்க சச்சித் ஆனந்த விக்கிரகம் என்று அழைக்கப்படும் அவரது தெய்வீக உருவில் அவர் நித்தியமாக வாழ்கிறார். இது மேலே குறிப்பிடப்பட்ட பௌதிக கூட்டுப் பொருட்களின் எல்லா கருத்துக்களிலிருந்தும் முற்றிலும் வேறானதாகும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணாய போலே சுமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாதினே ஜய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்கள். படைப்பின் ஐந்து அடிப்படையான கூட்டுப்பொருட்கள் நித்திய காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கை மற்றும் தனிப்பட்ட ஜீவராசிகளின் சுவாபம் அல்லது உள்ளுணர்வு ஆகியவை அனைத்தும் முழுமத கடவுளான வாசுதேவிடமிருந்து பிரிந்து வந்த பின்னப்பகுதிகளாகும். அவற்றில் உண்மையாக வேறந்த மதிப்பும் இல்லை. இந்த ஸ்லோகம் வந்து நாரதர் வந்து பிரம்மாட்ட கேட்ட கேள்விக்கு பிரம்மா கூறக்கூடிய பதில ஒரு பகுதி. நாரதர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, இந்த மாதிரி நீங்க எப்படி இந்த உலகத்தை படைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு, நீங்க யாரை நோக்கி தவம் இருக்கிறீங்க, யார் உங்களுக்கு, நீங்க யார்கிட்ட சரணடைஞ்சு செயல்படுறீங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கிறாரு. அதுக்கு பதிலா பிரம்மா வந்து மரிசியா அந்த ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வர்றாரு. இதுல முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகத்தில் என்னன்னா, அந்த அத்தியாயத்திலேயே தலைப்பே இருக்கு, சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். அதாவது பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதிர் ஆதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம். இது இஷோபனிஷத். பகவான் தான் அனாதிர்னா ஆரம்பம் இல்லாத ஆதி, எல்லா ஆரம்பமும் அவர் தான். கோவிந்தா சர்வ காரண காரணம், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாக அமைகிறார். அதாவது பகவான் எல்லா செயலுக்கும் எல்லா படைப்புக்கும் எல்லா உயிர்வாளிகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் அவர் வந்து மூல காரணம் அமைகிறார்ன்றது அந்த அத்தியாயத்தோட விளக்கம். இந்த ஸ்லோகத்தில் வந்து பகவான் வந்து எப்படி படைப்பை ஏற்படுத்துறாருன்னு சொல்றாரு. ரெண்டு படைப்பில் வந்து ஜட உலகம் ஆன்மீக உலகம்னு ரெண்டு படைப்பு இருக்கு. ஆன்மீக உலகம் வந்து படைக்கப்படுறதில்லை, அது நிரந்தரமானது. பாகியில் பல இடங்களில் சொல்றார், என்னுடைய உலகத்துக்கு வந்தவங்க திருப்பி வர்றதில்லை, அது நிரந்தரமானது. ஆனாடி பகவானோட ஆன்மீக உலகம் ஒரு பகுதி இருக்கு, இன்னொரு பகுதி ஜட உலகம். இது வந்து படைத்து படைத்து அழிக்கப்படுறது. பாகவதில் சொல்றார், பிரம்மாவோட ஒவ்வொரு பகல் முடியும் போதும் இந்த பிரபஞ்சம் பூரா அழியுது. அடுத்து பிரம்மா காலையில் முழிச்செல்லும் போது திருப்பி அந்த பிரபஞ்சங்கள்லாம் படைக்கப்படுது. இது ஒரு வகையான அழிவு. பிரம்மாவோட பகல்னா அவருடைய வாழ்நாளில் நமக்கு வந்து அது எத்தனை வருஷங்கள் பிரம்மாவோட பகல் நீண்டகம் 4 யுகங்கள் சேர்ந்த ஒரு சதுரிகம். இந்த மாதிரி சதுரிகங்கள் நிறையா சேர்ந்தது ஒரு அவரோட பகல். அதே ஈக்குவல் டைம் வந்து இரவு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாள் பிரம்மாவுக்கு. இந்த மாதிரி 366 நாள் ஒரு அவருக்கு வந்து ஒரு வருஷம். இந்த மாதிரி 100 வருஷம் அவருடைய வாழ்நாள். அந்த வாழ்நாள் முடிவில் வந்து 100 வகையான மகா பிரளயம் நடக்கு. எல்லாமே மொத்தமாளியுது. இந்த மாதிரி இந்த ஜட உலகம் வந்து சுருக்கமாக அழிவுக்கும் படைப்புக்கும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இந்த ஜட உலகத்தில் அமைஞ்சிருக்க இந்த ஜீவராசியும் மாட்டிட்டு அதுவும் படைப்பு அழிவுக்கு வந்து மாறி மாறி ஈடுபடுது. அதனாடி மிக முக்கியமாக இந்த ஜட உலகம் வந்து எப்படி செயல்படுது என்று சொல்றார். பகவான் வந்து பகவத்கீதையில் ரொம்ப தெளிவாக சொல்றார், நம்ம இந்த ஜட உலகம் அழியிற நாடி அது வந்து பகவான் சம்பந்தப்படலைன்னு நினைக்கக்கூடாது. அதுவும் பகவானோட சக்தி தான். பின்ன பிரகிருதி அஷ்டதான்னு சொல்றார் பகவத்கீதையில். அஷ்டதானம் 8, பின்ன பிரகிருதினா இந்த ஜட இயற்கை. இந்த ஜட இயற்கையான 8 சக்திகளும் நான் தான்றாரு. ஆப்போ அனல வாயூர் ஹரிசேஸ்வரர் பஞ்சபூதங்கள் 5, தீ நில நெருப்பு காற்று ஆகாயம். இந்த 5 பஞ்சபூதங்கள்ன்றது 5 மனம் புத்தி அகங்காரம் இது 3 சேர்ந்தா 8. இந்த 8 சேர்ந்து பின்ன பிரகிருதி அஷ்டதான்னு சொல்றாரு பகவத்கீதையில். ஜட இயற்கை சேர்ந்ததுன்னு சொல்றாரு. அஷ்டதானம் அவரோட சக்தி, பகவானோட சக்தி. அதுக்கான தினாடி ஜட இயற்கையும் அவர் சக்தி, ஆன்மீக உலகமும் அவர் சக்தி. ஜீவன் வந்து உயிர் வந்து ஆனாடி இதை புரிஞ்சுக்கிடணும். முக்கியமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு, இந்த 8 சக்தியும் வந்து இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான வாசுதேவனிடந்து பிரிந்து வந்த பின்ன பகுதிகளாகும். பகவான்கிட்ட வந்த சக்தி தான் இந்த ஜடசக்தியும். அவற்று உண்மையான வேறெந்த மதிப்பு இல்லைன்னு, அது வந்து உண்மையிலேயே பகவான்கிட்ட வந்த நாடி சக்தி. மற்றபடி நமக்கு வந்து அதுக்கு தனிப்பட்ட மதிப்பு எதுவுமே இல்லை. முன்னாடி சொல்ற ஸ்லோகத்தில் சொல்றோம், சூரியன்கிட்டருந்து ஒளிபடுற நாடி, நட்சத்திரங்கள் சந்திரன் எல்லாமே பிரதிபலிக்கிற நாடி, அதெல்லாம் ஒளிமயமாக தோணுது. ஒரிஜினலாக சூரியன் டந்து. அதே மாதிரி இந்த சக்திகள் பூராமே பின்னாசக்தி பூராமே பகவான்கிட்டருந்து வர நாடி மதிப்பு பெறுது. ஒரு உதாரணம் எடுக்கணும்னா, நம்முடைய உடம்பு வந்து மூலப்பொருட்கள் வந்து நீர் நெருப்பு நிலம் 3 தான் இந்த உடம்போட மூலப்பொருட்கள். இந்த உடம்பு உருவாயிருக்குது, ஒவ்வொருத்தர் உடம்பும் இந்த 3 மூலப்பொருட்கள் உருவாயிருக்கு. நீர் நிலம் நெருப்பு, இந்த 3 தனியா நம்ம உருவாக்கணும்னாடி ஒரு பொம்மை வரும், இல்ல ஒரு சிலை வரும், இல்லைனா ஒரு அழகான வடிவம் கிடைக்கலாம். ஆனா அந்த ரூபத்துக்கு வந்து எப்ப மதிப்பு கிடைக்குதுன்னா, இந்த நீர் நில நெருப்பு பஞ்சபூதங்களில் 3 சேர்ந்து இந்த உடம்பு உருவாக்குது. இதுக்கு மதிப்பு எப்போ வருது? நம்மகிட்ட நீர் நிலம் மறுப்பு கோயவன்கிட்ட கொடுத்தா மண்மானம் செய்கிறான், நீர் கொஞ்சம் நெருப்பு சுட்டு கொஞ்சம் மண்ணை சேர்த்து ஒரு அழகான செலவு வடி வைக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து உயிரோட்டம் கிடையாது. அதே மாதிரி இந்த 3 பகவானோட சக்தியாக இருந்தாலும் அதுக்கு தனிப்பட்ட மதிப்பு எதுவும் இல்லை. அதான் சார் உண்மையான வேற எந்த மதிப்பும் இல்லைன்றாரு. ஏன்னா அதுல வந்து பகவானோட அம்சனான ஜீவன் வந்து உட்காரும் போதுதான், ஜீவசக்தி இருக்கும் போதுதான் இந்த உடம்புக்கு மதிப்பு. பகவானோட ஜீவசக்தி வந்து இந்த உடம்புல இல்லைன்னா இந்த உடம்பு வந்து பிரயோஜனம் இல்லை. இது உதாரணம். எப்படி ஜடசக்தி வந்து தனிப்பட்ட முறையில் எந்த மதிப்பும் இல்லை, அது வந்து பகவானோட சக்தி அதில் உட்காரும் போது தான் அதுக்கு வந்து மதிப்பு. தனிப்பட்ட முறையில் எந்த பிரயோஜனமும் மதிப்பும் இல்லை. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அது பகவானோட சக்தியாக இருந்தாலும் பகவானோட உயர் சக்தி வந்து உட்காரணும். பகவானோட உயர் சக்தின்னு சொல்றது நம்ம ஜீவசக்தி. உடம்புல உயிர் இல்லைன்னா இந்த உடம்புக்கு மதிப்பு இல்லை. உயிர் இருக்கிற மட்டும் இந்த உடம்புக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மதிப்பு, அவ்வளவு கவனம் நம்ம பார்க்குறோம். உடம்புல வந்து உயிர் போனவுடனே இந்த ஜடசக்தி உடம்பு வந்து அந்த வேதனையிலேருந்து அக்ரிணைக்கு வந்துடுது. நம்ம தமிழில் திணை இலக்கணம்னு படிப்போம், வேதனை அக்ரிணைன்னு. இறந்தவுடனே அக்ரிணைக்கு வந்துடுது உடம்பு, அது இது பணம் அப்படின்னு. அந்நாடு மிக முக்கியமாக இந்த உடம்போட மதிப்பு பகவானோட சக்தி இருக்கிற நாடு தான். ஆனால் பகவானோட சக்தி வந்து அந்த மதிப்பு கூடு. அதனாடி இந்த உடம்புலையும் பகவான் வந்து குடியிருக்கும் போது மதிப்பு. இந்த பிரபஞ்சத்திலையும் பகவான் வந்து குடியிருக்கும் போது தான் அந்த பிரபஞ்சம் செயல்படுது. பல தடவை நம்ம சொன்ன மாதிரி பகவானோட கர்ப்போடகசாய் விஷ்ணுன்னு முதல் வந்து பகவானோட கர்ணகடா விஷ்ணு வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்காரு. அவரோட மூச்சு காற்றில் வந்து கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உற்பத்தி ஆகுது. மூச்சு வெளிவிடும்போது கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உற்பத்தி ஆகுது. மூச்சு வந்து திருப்பி உள்ளே வாங்கும் போது அந்த பிரபஞ்சங்கள்லாம் உள்ளே போய் அடங்கிடுது. இதுதான் பிரபஞ்சத்தோட டைம். இந்த பிரபஞ்சங்கள் வந்து ஒரு மூச்சு காற்றில் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் உருவாகும் போது, பிரபஞ்சம்னா சூரிய மண்டலம் மாதிரி ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள், ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும் உருவாகும் போது கர்ப்போடகசாய் விஷ்ணு, அந்த விஷ்ணு போய் அந்த பிரபஞ்சத்தில் இருந்து அதை தாங்குறாரு. அதனாலே அந்த பிரபஞ்சம் செயல்படுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து மொதல் பிரம்மா தோன்ற ஒவ்வொரு பிரபஞ்சத்திலிருந்தும், ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா உண்டு. நம்ம நினைக்கிற மாதிரி பிரபஞ்சங்கள் வந்து ஏகப்பட்ட பிரபஞ்சங்களுக்கு முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் பிரம்மா உண்டு. அந்த பிரம்மா வந்து படைக்கப்பட்டவனே அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவரை படைக்க வைக்கிறது வந்து பகவான், அந்த கர்ப்போடகசாய விஷ்ணு. அதுக்கப்புறம் அவர் வந்து பிரம்மா படைக்கும்போது ஒவ்வொரு ஜீவராசியிலையும் பகவானோட அம்சமான சிரோடகசாய கிருஷ்ணன், சிரோடகசாய விஷ்ணு இல்லை பரமாத்மா, அவர் வந்து தங்குறார். அதாவது சுருக்கமா இந்த ஜடப்பொருட்கள் எல்லாத்திலையும் வந்து பகவான் உட்கார்ந்துருக்கனாலே அந்த ஜடப்பொருள் செயல்படுது. முதல் பிரபஞ்சம் உருவாகும் போது, கோடிக்கணக்கான பிரபஞ்சம் உருவாகும் போது அதுவும் பகவான்கிட்டருந்து உருவாகுது. அவரோட மூச்சு காற்றை வெளியிடும் போது காரணக்கடாய் விஷ்ணு பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்க காரணக்கடாய் விஷ்ணு மூச்சு காற்று விடும்போது அதுலேருந்து உருவாகுது, அவற்றிலிருந்து உருவாகுது. அந்த உருவான பிரபஞ்சங்கள் ஜடமாக இருந்தாலும் அதை செயல்பட வச்சு தாங்க வைக்கிறது கர்ப்போடகசாய விஷ்ணு, அந்த உருவத்தில் போய் தாங்குறாரு ஒவ்வொரு பிரபஞ்சத்திலையும். அடுத்து ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒரு பிரம்மா உற்பத்தி பண்ணி அந்த பிரம்மா, நம்ம பிரபஞ்சம் இருக்கல சிறுசா நாலு தள பிரம்மா, ஏமா ஆயிரம் தள பிரம்மா, கோடி தள பிரம்மா உள்ள பிரபஞ்சங்கள்லாம் இருக்கான். பிரம்மாவுக்கு இந்த பிரபஞ்சத்தை மெயின்டைன் பண்ண நாலு தள போதுமா, ஆனால் இதை விட மிகப்பெரிய பிரபஞ்சங்கள்லாம் மெயின்டைன் பண்ண அதுக்கு தகுந்த பவர் வேணும்னு நூறு தள, ஆயிரம் தள, லட்சம் தள பிரம்மாலாம் இருக்கான். அந்த பிரபஞ்சங்கள் அந்த பிரம்மா படைக்கும் போது படைக்கிற ஒவ்வொரு பிரம்மா வந்து வெறும் களிமண்ணில் செய்கிற பொம்மை மாதிரி இந்த உருவாக்குறாரு. மனுஷ ரூபத்திலிருந்து 84 லட்சம் வகையான உயிரினங்கள், மீன், பறவை, இது போறான். ஆனால் அது வெறும் பிரம்மா உருவாக்கி தர்றது வெறும் டம்மி, வெறும் ஜடம். அதில் வந்து பகவானோட அம்சமான பரமாத்மா இல்ல சிரோடகஷா விஷயம் உட்காருது, ஜீவனும் உட்காருது, அதனாடி அது மதிப்பு பெறுது. நம்ம உடம்பும் உயிரும், அதே மாதிரி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மரமும் செடியும் கொடியும் அதுக்கு உயிர் வந்து உள்ள உட்கார்ந்துருக்காரு. பரமாத்மா ஜீவாத்மா பறவை புழு பூச்சி பாக்டீரியா வைரஸ் எல்லாத்திலும் உட்கார்ந்துருக்காரு, அதனாலதான் அந்த செயல்படுது. இது காரணம் வந்ததுன்னா சர்வ காரண காரணம், எல்லாத்திலையும் அவர் உட்கார்ந்து செயல்பட வைக்கிற நாடி இந்த ஜட விஷயங்களும் செயல்படுது. இதுதான் படைப்போட ரகசியம். இதுக்கு முந்தினதும் படைப்பை பத்தி தான் நினைக்கிறேன். இதுல வந்து சிருஷ்டிக்கும் முறை, அடுத்து சிருஷ்டிச்ச பிறகு பகவான் வந்து எப்படி செயல்பட வைக்கிறாருன்னு இதை அடிப்படையில் புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து பிரம்மாவோட நிலையே வெறும் நிமித்தம் கருவி மாதிரி தான் இருக்காரு. பகவான் கட்டளைப்படி உருவாக்க பகவான் வந்து அந்த ஜீவராசிகள்ல உயிர் சக்தியை கொடுக்கறாரு. எப்படி வந்து ஒரு மெஷினை உருவாக்கின மெக்கானிக் வந்து அதுக்கு வந்து கீ கொடுத்தாதான் ஒர்க் ஆகுதோ, அதே மாதிரி பிரம்மா உருவாக்கின இந்த படைப்புகள்லாம் பகவானோட சக்தி இருந்தாதான் செயல்படும். இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சாச்சுன்னா மனுஷ வாழ்வில் யாரும் ஒருத்தருக்கும் கர்வமோ ஆணவமோ வராது. காரணம் வந்து பகவான் கருணை நாடிதான் இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் நடைபெறுது. உதாரணத்துக்கு நமக்கு சாதாரணமாக இந்த படைப்புகள் பற்றி தெளிவாக புரிஞ்சாச்சுன்னா பகவான் மூல காரணமாக இருந்து எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்காமல் தான் கருவின்னு, பிரம்மாவே கருவினா பிரம்மா கீழே மற்ற ஜீவராசிகள்லாம் கருவியாக செயல்படுது. உதாரணத்துக்கு நம்ம வந்து என்னோட குழந்தை, என்னோட குடும்பம், என்னோட பேரப்பிள்ளைய வரிசையாக சொல்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த உடம்பு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலம் நீர் நெருப்பு இந்த மூணு கலந்தது. ஒரு குயவன் வந்து மண்பாண்டம் செய்யும்போது மண்ணையும் நீரையும் கலந்து பசைஞ்சு ஒரு பானை செய்கிறான். அப்புறம் சுட்டு இது பண்ணி அதில் வந்து பானையாக உருவமோ ஆக்குறான். அதே மாதிரி பகவானும் பிரம்மாவும் அவரோட சக்தி நாடி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஏகப்பட்ட விஷயங்களை கலந்து விதமாக கொடுத்து தாய் மூலமாக உண்ண வச்சு தாய் வயிற்றுலேருந்து நிலத்தோட வேற வேற பகுதிகள் பூ களமோ பழமோ இதை வர, அதே மாதிரி நீரும் உஷ்ணமும் சேர்ந்து இந்த உடம்பை உருவாக்கு. இதுதான் உடம்பை உருவாக்குறது. ஆனால் வெறும் உடம்பு அல்ல, ஜீவன் இல்லைன்னா வெறும் உடம்பு வந்து பிரயோஜனம் இல்லை. நல்லா யோசித்து பார்த்தா தெரியும், இந்த உடம்பை வந்து உருவாக்க தாயும் தந்தையும் ஒரு கருவியாக இருக்காங்க, அவ்வளோதான் அந்த உடம்பை உருவாக்கி தராங்க. இந்த உடம்போட மூலச்சத்து வந்து பகவான்கிட்ட தான் வருது. நில நீர் நெருப்பு நம்ம உண்ணக்கூடிய உணவுலேருந்து தான் உடம்பு உருவாகுது. தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தாய் உண்ண உணவுலேருந்து இந்த உடம்பு உருவாகுது, தாய் உண்ணு நீர்லேருந்து இந்த உடம்பு உருவாகுது. அதே மாதிரி இந்த பகவான் கொடுக்கக்கூடிய ஜீவசக்தியும் தந்தை மூலமாக போய் அந்த உடம்பில் சேருது. அதுக்கு காரணத்தினாடி இந்த உடம்பு வந்து இந்த நானு சொல்லக்கூடிய இந்த உடம்பும் உயிரும் ரெண்டுமே பகவான்கிட்டருந்து மறைமுகமாக வந்தது. இந்த உடம்பு வந்து பகவான்கிட்ட இருந்து நமக்கு வந்து இந்த பின்னப்பிரகிருதி அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வந்திருக்கு. இந்த உயிர் வந்து பகவான் கொடுத்த அந்த ஜீவசக்தி வந்து தந்தை மூலமாக வந்து சேர்ந்து தாயும் தந்தையும் ஒரு கருவியாக இருந்து இந்த உடம்பை உருவாக்கி உயிரை கொடுத்துருக்காங்களோ இல்லையா, அவங்க உண்மையான உரிமையாளர் கிடையாது. உண்மையான உரிமையாளர் வந்து பகவான். அவங்க ரெண்டு பேரும் பகவான் செயலில் வந்து ஒரு கருவியாக செயல்படுறாங்க, அவ்வளவுதான். இந்த உண்மை புரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து வாழ்க்கையோட உண்மை அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். எதுக்காக அந்த ஜீவன் நமக்கு ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறக்குதோ ஒரு இதுனா அது ஜென்ம கடனை தீக்க வருது. பகவானோட முந்தின அரேஞ்ச்மெண்ட் படி அவர் கணக்குப்படி இந்த ஜீவராசி வந்து இந்த மாதிரி உடம்பெடுத்து இந்த பெற்றோருக்கு இந்த மாதிரி பிள்ளையாக வந்து பறக்கணும்னு அமையுது. அதோட கடனை தீக்கிறதுக்கு அந்த ஜீவராசி வருது. அன்னாடி தாய் தந்தையர் வந்து அந்த ஜீவராசியோட கடனை தீர்க்கறக்கும் உதவி செய்யணும். அதுதான் இந்த மொத்த படைப்போட ரகசியம். ஜீவராசியோட மிகப்பெரிய கடன் என்னன்னா அவங்களோட கர்ம வினைகளை தீர்க்கணும். கர்ம வினைகளை தீர்க்கிறது மட்டும் இல்லாமல் பகவான்கிட்ட போய் சேர்றதுக்கு வழியும் அது காட்டணும். இதுதான் எகெயின் இந்த படைப்போட ரகசியம். ஆனா நம்ம எல்லாமே இந்த அடிப்படை உண்மையை மறந்து போய் வெறும் உடம்ப வளர்க்கறதுல மட்டும் இருக்கிறோம், உடம்ப கவனிக்கிறதுல மட்டும் இருக்கோம். உடம்பு 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 உடம்பு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைய கண்காணிக்கிறதுலயோ இல்ல இதுல யோசிச்சு பாருங்க, 99.9% உடம்பு பத்திய கவனம் தான். அதுல இருக்கிற அந்த ஜீவராசியை பத்தி, ஜீவனை கடத்தேத்திர பத்தி எதுவும் இல்லை. அந்த ஜீவன் வந்து தன் கடனை தீர்க்கறதுக்கு தான் இந்த உடம்பு எடுத்து நமக்கு பிள்ளையாவோ இல்ல உற்றாரோ உறவினரோ சுற்றமோ வந்திருக்கு. ஆனா அவங்க யார் பாதுகாப்புல இருக்காங்களோ அவங்களோட கடமை என்னன்னா இந்த உடம்ப வந்து அது கர்ம வினையை தீர்த்து பகவான்கிட்ட போய் சேர ஒரு ஸ்டெப்பாவது ஏற்றி விடணும். அதுதான் படைப்பெடுக்கிறதோட நோக்கம், நம்ம குழந்தை பெறதோட நோக்கம். அதனாடிதான் பல இடங்களில் பிரபுபாதம் கோட் பண்றாரு, ஒரு குழந்தைய வந்து பகவான்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாதவங்க பெற்றோராக கூடாது, ஒரு மனைவியை வந்து பகவான்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாதவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு சீடனை வந்து பகவான்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாதவங்க குருவாக கூடாது. ஆனாடி குருவான ஒரு சீடனை ஏத்தா பகவான்கிட்ட சேர்க்க வழிகாட்டணும், பெற்றோர் பிள்ளையை பார்த்தா அந்த ஜீவனை பகவான்கிட்ட சேர்க்க வழிகாட்டணும், ஒரு கல்யாணம் பண்ண கணவன் வந்து மனைவிக்கு வழிகாட்டணும். இந்த மூணு இல்லைன்னா செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும். மிக முக்கியமா இந்த ஜட விஷயங்கள்ல நம்ம கவனம் பூரா செதறி உண்மையான ஆன்மீக விஷயத்தை அடியோட மறந்து போயிடுறோம். அதுக்கான தினாடி நம்முடைய பிறவி எடுத்தது வீணா போகுது, பிறவி எடுத்தது வீணா போகுது. நம்ம வந்து பிறவியோட நோக்கம் ஆத்மாவை கடத்தேத்துறது. ஒவ்வொருத்தர் உடம்புலையும் இருக்கிற ஆத்மா, அது என் பிள்ளை உடம்பா இருக்கலாம், இல்ல என் சொந்தக்காரங்க உடம்பா இருக்கலாம், மனைவி உடம்பா இருக்கலாம், யார் உடம்பா இருக்கலாம், அதுல இருக்கிற ஆத்மாவை கடத்தேத்தணும். அதை மறந்து போய் நான் வெறும் உடம்ப மட்டும் கடத்தேத்த பாக்குறேன், அதுக்கு நான் பாடுபடுறேன். ஆனா என்ன நீங்க தலைகீழன்னாலும் உடம்பு வந்து அழியத்தான் செய்யும். புனரவி ஜனனம் புனரவி மரணம், மறுபடி பிறப்பு மறுபடி இறப்பு, இதுதான் உடலோட தன்மை. உடல் வந்து யாருக்கும் நிலைச்சு நிக்க போறதில்ல. அதனாடி உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்க எப்படி இருந்தாலும் அழியும். ஆனா அந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை பரிபக்குவப்படுத்துறதும் அதை வந்து கர்மவனையிலிருந்து விடுபடுத்தி பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் தான் இந்த உடம்போட குறிக்கோள். இந்த உடம்பு வந்து அதுக்கு ஒரு கருவியா செயல்படுது. நம்ம சயின்ஸ்ல சொல்றோம், கெமிஸ்ட்ரியில கேட்டலிஸ்ட்னு, கேட்டலிஸ்ட்னா கிரியா ஊக்கின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப என்ன பேர் சொல்றாங்க தெரியல. ஒரு கிரியைன்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஊக்குவிக்கலாம். ஆனா அது வந்து கிரியையில ரிசல்ட்ல வராது, அது வந்து பார்ட் ஆஃப் த ப்ராசஸ், பட் அது வந்து ப்ராசஸ்ல வந்து ப்ராடக்ட்ல இருக்காது. அதே மாதிரி இந்த உடம்பு வந்து இந்த ஆத்மாவை கடத்தேத்துறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட். இந்த உடம்பை பயன்படுத்தி இந்த ஆத்மாவை வந்து பக்குவப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த உடம்பு வந்து பகவான் வந்து உருவாக்கி கொடுக்க இந்த உடம்பு. இந்த உடம்புல சில சுவாபங்களும் சில குணங்களும், இல்லை சுவாபத்தை பத்தி சில சுவாபங்களும் குணங்களும் கொடுத்து நம்ம அதை வழிபடுத்துறதுக்கு உதவி செய்யறாரு. இந்த உடம்பு வந்து படிப்படியா நம்முடைய பக்குவத்துக்கு வரும்போது இந்த கேட்டலிஸ்ட் மாதிரி இந்த உடம்பு வந்து நமக்கு உதவி பண்ணுது. அதனாடி இந்த கேட்டலிஸ்ட் வந்து கிரியாவுக்கு வந்து மெயின் ப்ராசஸ்ல அது வந்து ஹெல்ப் பண்ணும் மொழிய இது ப்ராடக்ட்லயோ இதுல ப்ராசஸ்ல ஜாயிண்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த உடம்பும் வந்து இந்த ஜீவன் முக்தி அடைகிறதுக்கு உதவுது. இந்த உடம்புல இருக்கிற உயிர் அதுக்கப்புறம் உடம்பு வந்து கூட வராது, உடம்போட பர்பஸ் வந்து இந்த ஜீவராசியை வந்து உயர்த்தி விட்டுட்டு உடம்பு டிராப் ஆயிடும். கேட்டலிஸ்ட் எப்படி ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணுது, ஆனா கேட்டலிஸ்ட் ப்ராசஸ் முடிவுல வராது, ஜாயிண்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த உடம்பும் நம்முடைய இந்த ஆத்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த உடம்பு கொடுத்துருக்கு. இதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா இந்த உடம்பு ஜடம்தான், ஆனா இந்த உடம்பு நாடி ஆன்மீகத்தை உயர்த்த முடியும். இதுதான் உடம்பு எடுத்ததோட மிகப்பெரிய பலன். நம்ம ஜடன்ற நாடி உடம்பை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இந்த உடம்பு வந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஆன்மீகத்தில் உயிரை ஜீவனை நம்ம கர்மனை தீர்த்து பக்குவப்படுத்து. எப்படி இந்த உடம்பு எடுத்த நாடி நம்ம இந்த உடம்பு நாடி உடம்போட ஒவ்வொரு புலன்களும் அங்கங்களும் ரெண்டு வகையிலையும் நமக்கு உதவுது. ஒன்னு ஜட வாழ்க்கையில முங்குறதுக்கும் உதவுது, இன்னொரு பக்கம் இதே உடம்பு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறக்கும் உதவுது. இந்த உடம்புக்கு வந்து கண்ணும் காலும் மூக்கும் வாயும் நாக்கும் காலும் கையும் எல்லாம் இருக்கு. இந்த உடம்பை பயன்படுத்தி ஒருத்தர் வந்து ஜட வாழ்க்கையில பயங்கரமா முன்னேறலாம். அவங்க வந்து ஜட வாழ்க்கையில முன்னேறன்னா தாழ்ந்து போறது. கண்ணு வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்களை பார்க்கலாம் கேட்கலாம், காது கேட்கலாம், வேண்டாத அனைத்து விஷயங்களையும் பார்க்கலாம் கேட்கலாம், வேண்டாத அனைத்து விஷயங்களையும் சாப்பிடலாம், வேண்டாத அனைத்து விஷயங்களுக்கும் உடம்பு சுகம் தேடி போகலாம். இது ஜட வாழ்க்கையில எப்படி இந்த உடம்பை பயன்படுத்தி கீழே ஆன்மா தாழ்ந்து போகுது. இன்னொரு வகை வந்து இந்த உடம்பை பயன்படுத்திய ஒருத்தர் ஆன்மீக வாழ்க்கையிலையும் முன்னேறலாம். பாவதம் கேட்கலாம், பகவத்கீதை கேட்கலாம், பகவான் நாமம் கேட்கலாம், பகவான் நாமம் சொல்லலாம், பகவான் பிரசாதம் சாப்பிடலாம், பகவானை தர்சனம் பண்ணலாம், பகவான் கோயிலுக்கு நடக்கலாம், பகவான் கையெழுத்துக்கும். இது இதே உடம்பை பயன்படுத்தி ஜடம்தான் இது. இந்த ஜட உடம்பை பயன்படுத்தி பகவான்கிட்ட ஒருத்தர் முன்னேறவும் செய்யலாம். ஆன்மீகத்தில் இந்த பகவானோட பக்தி செயல்கள் செய்யும்போது இந்த ஜீவனோட கர்மனையும் தீருது. கர்மானி நிர்தகதி கிந்துச பக்தி பாஜம்னு சொல்றார். பகவானோட பக்தி காரியங்களை செய்யும்போது இந்த ஆத்மாவோட அத்தனை கர்ம வினைகளும் அழிஞ்சு போகுது. அதனாலையும் இந்த உடம்பு வந்து பகவானை அணுகிறதுக்கு உதவு ஜடமா இருந்தாலும். இதுல முக்கியமான விஷயம் வந்து பகவான் வந்து ஜடம்னு சொல்லும்போது பின்ன பிரகிருதி அஷ்டதான்னு கீதையில சொல்றாரு, எட்டு சொல்றாரு. இந்த உடம்பு வந்து பஞ்சபூதங்களான இந்த உடம்பு மட்டுமல்ல, இன்னும் வேற என்னது அஷ்டதால அஞ்சு பஞ்சபூதங்கள் மிச்ச மூணு என்னது, மனம் புத்தி அகங்காரம், இந்த மூணும் சேர்ந்து எட்டுன்னா பின்னப்படுறது. அன்னாடி ஒருத்தர் வந்து வெறும் உடம்ப மட்டும் பகவான்கிட்ட பயன்படுத்துறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உடம்ப வந்து அதை பயன்படுத்துற விதத்தில் ஆன்மீகத்தில் முன்னேறலாம் ஜீவனை, இல்ல பௌதியத்தில் தாழ்ந்து போகலாம். இந்த வெறும் உடம்பு மட்டும் இல்லை, உடம்போடு சேர்த்து மனமும் இருக்கு. ஏன்னா மனம் வந்து பகவான்கிட்ட மூழ்ந்து பக்தியில் ஆழ்ந்து ஆன்மீகத்தில் முன்னேறலாம், இல்லை உலக வாழ்க்கையில் முங்கி உலக சுகங்களில் முங்கி கீழே இறங்கியும் போகலாம். அதனாடி ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறதோ பின்னேறதோ அவங்க கையில் இருக்கு. இந்த உடம்பு வந்து ஒன்றுனா பஞ்சபூதங்கள்னா உடம்பு, அதுக்கு மேலே மனம், மனத்துக்கு மேல புத்தி, புத்தியவும் இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஆன்மீகத்தில் பயன்படுத்தலாம், இல்லை உலக வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். இன்னைக்கு எல்லாரும் படிக்க வைக்கிறோம், பிள்ளைகளை படிக்கிறோம், எல்லாரும் பெரிய பெரிய படிக்கிறோம், ஆனால் படித்ததுலாம் எப்படி நான் ஜட வாழ்க்கையில் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பெல்லாம் இந்த உலக வாழ்க்கை சுகத்தை நான் எப்படி அனுபவிக்கிறதுக்கு விதவிதமாக நான் என்ன செய்யலாம். ஆனால் இந்த புத்தி வந்து பகவான்கிட்ட வந்து கொண்டு செல்ல உதவாமல் ஜட வாழ்க்கையில் இன்னும் ஆழ்ந்து போகிறதுக்கு அந்த புத்தி உதவுது. அது பிரபுபாதம் பல இடங்களில் சொல்கிற மாதிரி ஒரு கழுகு உயரப்ப இருந்தாலும் அது பார்வை பணத்தில் இருக்கு. அதே மாதிரி ஜட வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ள ஒருத்தனுக்கு புத்தி தெளிவாக இருந்தாலும் அவன் புத்தி போறான், எப்படி பணம் சம்பாதிக்க, எப்படி திருடுறது, எப்படி புலனின்பம் அனுபவிக்கிறது, அதுக்கு என்ன சோகம் கண்டுபிடிக்க, இதிலே மூழ்கு போகுது. அதனால இந்த மனமும் புத்தியும் ஒருத்தரை வந்து பக்தி வாழ்க்கையில தள்ளவும் கொண்டு போகவும் செய்யலாம், இல்லை ஜட வாழ்க்கையில் மூழ்கடிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி அகங்காரம், ஒருத்தரோட அகங்காரம்னா ஈகோன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அகங்காரமும் உண்மையான அகங்காரம் இல்லைன்னா பொய் அகங்காரத்தில் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் பாசம், நான் தான் படைச்சேன், நான் தான் என்னோட சொத்து, என்னோட செல்வம், என்னோட சுகம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆணவத்தை பொய் ஆணவத்தை அதிகம் பண்ணலாம். அதே சமயம் ஆன்மீகத்தில் பக்குவப்படணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து இந்த ஆணவத்தை வந்து நான் பகவானோட சேவகன் அடியேன் தாசானு தாசன், நம்ம எல்லாரும் தீட்சையில் தாசன்னு தான் பேர் தரோம், தாசன் யாரும் வந்து பாசன்னு பேர் தர்றல, தாசன் தான். ஏன்னா நம்ம எல்லாரும் தாசன், சேவகனாக இருக்கும், தாசானு தாசன், பக்தர்க்கு அடியாருக்கு அடியார். அது காரணம் வந்து என்னன்னா நம்முடைய ஆணவம் அழியணும். பொய்யான ஆணவம் நான் தான் எல்லாத்துக்கும் தலைவன், நான் படைச்சேன், நான் செஞ்சேன், என் சொத்து, என் மனைவி, என் சுகம், என் வீடு, என் சொத்து, என் பதவி, என் பொசிஷன் எல்லாத்தையும் விட்டு நான் அடிய, நான் பகவானோட சேவகன், பகவான் எனக்கு கொடுத்தாரு, பகவான் கருணை நாடி நான் செல்வறேன், பகவான் எடுத்தா போயிடும் எல்லாம் புரிஞ்சு சேர தாசன். அந்த ஆணவத்தையும் பக்குவப்படுத்துற நாடி இந்த எட்டு பின்ன பிரகிருதி, இந்த எட்டையும் பக்குவப்படுத்தி எட்டுமே ஜடம் தான், பின்ன பிரகிருதி அஷ்டதா. நம்ம நினைக்கிறோமா ஜடம்னா இந்த உடம்பு மட்டும் இல்ல, மனம் புத்தி அகங்காரமும் ஜடம் தான். இந்த எட்டு ஜட பொருட்களையும் நம்ம கையில கொடுத்து ஜீவன் கையில பகவான் கொடுத்திருக்காரு. நீ இதை இப்படி பயன்படுத்து இல்ல இப்படி பயன்படுத்து, ஆன்மீகத்தில் மட்டும்தான் நீ முன்னேறலாம், நீ லௌகியத்தில் பயன்படுத்தினா ஜட வாழ்க்கையில் முங்கி போகலாம், உன் கையில் இருக்கு. அதனாலதான் இந்த சக்தியை பற்றி சொல்லும்போது ஜடசக்தி வந்து தாழ்ந்த சக்தி, ஆன்மீக ஜீவனை வந்து உயர் சக்தி. இந்த ஜீவன் வந்து ரெண்டும் நம்ம உடம்பு எடுத்த நான் சொல்ல உடம்பு உயிரும் கலந்து இருக்கையில் இது வந்து மத்தியம சக்தி. மத்தியமம்னா ரெண்டு மதிமேல் பூனையாக இருக்கு. நம்ம நானு சொல்லக்கூடிய இந்த உடம்பும் உயிரும், உயிர் வந்து இந்த பக்கம் இருக்கு ஆன்மீக சக்தி, ஜடம் வந்து இந்த பக்கம் இருக்கு, ரெண்டு இணைஞ்சு இந்த உடம்பும் உயிரும் இணைஞ்சு எனக்கு இந்த உருவமா கிடைச்சிருக்கு. இப்ப சாய்ஸ் என் கையில இருக்கு, நான் வந்து ஆன்மீகத்தில் முன்னேறி இந்த பக்கம் போகலாம். இந்த உடம்பை நான் பயன்படுத்தி மனம் புத்தி அகங்காரம் இந்த உடம்பு பின்ன பிரகிருதி அஷ்டம் அந்த எட்டையும் நான் பக்குவப்படுத்தி ஆன்மீகத்தில் முழுசாகலாம், இல்லை இந்த எட்டை நான் பயன்படுத்தி இந்த லௌகியத்தில் இன்னும் தாழ்ந்து போகலாம். அதனால தான் மத்தியம சக்தி தடச சக்தின்னு சொல்றது. ரெண்டு பக்கமும் பூனை வந்து மதிய மேலே நிற்குது, அது எந்த பக்கம் தாவும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த உடம்பு ஜடசக்தி, ஜீவன் ஆன்மசக்தி, இந்த ரெண்டு சக்தியும் சேர்ந்து கலந்து எனக்கு இந்த உருவம் கிடைச்சிருக்கு. இதை நான் புத்திசாலியாக பயன்படுத்தி நான் ஆன்மீகத்தில் பக்கம் இல்லையா கர்மவினைகள்லாம் தொலைச்சி, கர்மானி நிர்தகதி கிந்துச பக்தி பாஜம், என்னோட கர்மவினைகள்லாம் தொலைச்சி ஆன்மீகத்தில் நான் முன்னேறலாம், இல்லை என்னோட புலனின்பத்தில் மூழ்கி உலகத்தில் உள்ள அத்தனை நாத்தத்தையும் செஞ்சு நான் ஜட வாழ்க்கையில் மூழ்கலாம், ரெண்டும் என் சாய்ஸ். அன்னாடி நான் மதிமேல் பூனை, இந்த என்னோட பொசிஷன் வந்து மதிமேல் பூனை, நான் புத்திசாலியாக என்னோட புத்தியை பகவான்கிட்ட பயன்படுத்தி என்னோட ஆணவத்தை அடியனாக ஆக்கி என்னோட மனசை வந்து பகவான் சிந்தனையில் ஆழ்த்தி என்னுடைய புலங்கள்லாம் பகவான் சுவையில் ஈடுபடுத்தும் போது நான் ஆன்மீகத்தில் முன்னேறேன். என்னுடைய ஆங்காரத்தப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும் தலைவன்னு சொல்லும் அந்த மாதிரியும் புத்தியை வந்து உலக விஷயங்களை நான் எப்படி என்ஜாய் பண்ணுறது, பணம் எப்படி சேர்க்கறது, யாரை எப்படி ஏமாத்துறது, எப்படி கோடி கோடியாக கொண்டு வர்றது, எப்படி சுகம் விதவிதமா அனுபவிக்கிறது. கோடி கோடியா பணம் கொண்டு வந்தா அதை சுகம் எப்படி விதவிதமா அனுபவிக்கணும், அது எல்லாம் செயலுக்கு புத்தியை பயன்படுத்தி மனசை பூரா உலக விஷயங்கள்ல நார அடிச்சு கடைசியில அந்த உடம்பு புலங்கள் பூரா அதுல முங்க வைக்கல, நான் அதுல போய் விழுகிறேன், என் கையில சாய்ஸ் இருக்கு. அதனாடி பகவானோட சக்தி வந்து ரெண்டும் அவர் சக்தி, இதுவும் அவர் சக்தி தான், விண்ணப்பிரகதி அஷ்டதா எட்டும் அவர் சக்தி தான், ஆன்ம சக்தியான ஜீவனும் அவர் சக்தி தான். அதனாடி நம்ம கையில சாய்ஸ் இருக்கு, எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. நமக்கு வந்து இதை அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உடம்பு எடுத்ததோட நோக்கம் புரியும். முட்டாலே முட்டாள்தனம் இந்த உடம்ப காப்பாத்த நினைக்கிறது. உங்க கையில இல்ல உடம்ப காப்பாத்த, உடம்பு வந்து யார் கையிலும், அது வந்து பகவான் அதுக்கு எத்தனை நாள் விதிச்சிருக்காரோ அது வரைக்கும் அந்த உடம்பு இருக்கும். அவர் நாள் கணக்கு முடிஞ்சிச்சுன்னா இந்த என்ன தலையில நின்னாலும் உடம்பு போயிடும், உடம்பு யாருக்கும் நிற்காது. அதனால உடம்பு வந்து ஒரு கருவியை பயன்படுத்தி அதுக்கு கொடுத்த நாள் 10 நாளோ 15 நாளோ 10 வருஷமோ 100 வருஷமோ அதை பயன்படுத்தி ஆன்மீகத்தில் முன்னேறதான் புத்திசாலி. கட்வாங்க மகாராஜா மாதிரி, கட்வாங்க மகாராஜா கதை இப்போ ஒரு 2 மாசம் முன்னாடி படிச்சிருப்பீங்க நியூஸ் லெட்டர். அவருக்கு வந்து உடம்பு தேவர்களுக்கு வந்து போர் செய்ய போறாரு, உதவி செய்ய போர் தேவலோகம் போனா ஆயுசு ரொம்ப வேமாதாயிடும். போர் முடிஞ்சு தேவர்கள் அவட்ட சந்தோஷப்பட்டு உங்களுக்கு என்ன வரும் என்னன்னு கேட்கிறாங்க. பாகவதத்தில் வருது, கட்வாங்க மகாராஜா உடனே எனக்கு வாழ்நாள் எவ்வளவு பாக்கி இருக்குன்னு கேட்கிறார். 1 நொடி தான் பாக்கி இருக்குன்றார். அந்த 1 நொடியில் டக்குன்னு வந்து மனம் புத்தி ஆங்காரம் எல்லாத்தையும் பகவான்கிட்ட சரணடைஞ்சு குளங்களையும் சரணிஞ்சார், பகவான்கிட்ட போய் சேர்ந்துறாரு. அன்னாடி புத்திசாலி வந்து என் வாழ்நாள் எவ்வளவு பாக்கி இருக்கு, ஓகே நான் 70 வயசு வீண் பண்ணிட்டேன், 60 வயசு வீண் பண்ணிட்டேன், 50 வயசு வீண் பண்ணிட்டேன், 30 வருஷம் வீண் பண்ணிட்டேன், நீ எனக்கு பாக்கி எத்தனை கணம்னு தெரியாது, யாருமே வாழ்நாள் வந்து எனக்கு எவ்வளவுன்னு கணக்கு சொல்ல முடியாது, இனி நான் வந்து இருக்கிற மித்தனால நான் வீண் அடிக்க வேண்டாம், அதுக்குள்ள நான் பகவானது பண்ணேன், எனக்கு இன்னும் 10 நாள் தான் வாழ்க்கை பாக்கி, பரிசுத்த மகாராஜா சொன்ன மாதிரி 1 வாரம் தான், அந்த மாதிரி எனக்கு அது கூட 1 வாரம் கூட உறுதி கிடையாது, நான் உடனே முயற்சி பண்ணி இருக்கிற நாளுக்குள்ள நான் பகவான் அடையணும். இதுதான் ஒரு மனுஷனோட பரவி எடுத்த மனுஷனோட நோக்கமாக இருக்கணும். ஆரம்பத்தில் பிரபுபாதா லெக்சர் படிக்கும் போது நிறைய ஒரு விஷயம் புரியாது. பிரபுபாதா வந்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்து எமர்ஜென்சி மாதிரி எடுக்கணும்னு நம்ம ஆஸ்பத்திரியில் பார்க்கறோம். எமர்ஜென்சி வார்டுன்னா இப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லாகவும் எவ்வளவு டியூட்டிக்காகவும் எவ்வளவு வேக வேகமாக செயல்படணும், டிலே எதுலையுமே இருக்கக்கூடாது, ஒரு ஆக்சிஜன் கொண்டு வரலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட் கொண்டு வரலேருந்து ஒரு எக்ஸ்ரே எல்லாமே ஃபாஸ்டாக செய்யணும். ஏன்னா எமர்ஜென்சி, இப்போ எமர்ஜென்சி வேன் போகுது இந்த டாக்டர் அதுக்கு எல்லாரும் வழி விட்டுறாங்க, ஏன்னா உயிர் உள்ள போயிருக்கு எப்போ புரிஞ்சு போகமான்னு தெரியாது. அதனால அதை கொண்டு போய் காப்பாத்துறதுக்கு எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் போட்டு போகுது. அதே மாதிரி அந்த எமர்ஜென்சி வார்டில் போனாலும் அவ்வளோ இது இருக்கு. பிரபுபாதா அதே மாதிரி கிருஷ்ண கான்சியஸ் எமர்ஜென்சி மாதிரி எடுக்கணும்ன்றாரு. ஒண்ணுமே புரியாது, ஏன்னு சொன்ன பின்னாடி யோசிக்கையில தான் என் வாழ்நாள் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்காவது பரிசுத்த மகாராஜா கூட பரவாயில்ல 1 வாரம்னு டைம் கொடுத்தாங்க, நமக்கு 1 கணம் கூட டைம் கொடுக்காம உயிர் முடியலாம், ரோட்ல நடந்து போறோம், வீட்டில் படுத்து தூங்குறோம், அப்படியே போகலாம், யார்கிட்ட கணக்கு இருக்கு. அதனாடி இருக்கிற டைம் வந்து ரொம்ப சுருக்கம், அதுக்குள்ள நான் வந்து என்னுடைய வாழ்நாளை நான் பக்குவப்படுத்தணும். அதனாடி டைம் வந்து ரொம்ப சுருக்கமும் கணக்கு எனக்கு தெரியாத நாடியும் எனக்கு எந்த நேரம் வரும்ன்ற நாடி கிருஷ்ணா கான்சியஸை உடனே எடுக்கணும், பக்தியை உடனே எடுக்கணும், ஆன்மீகத்தை பக்குவப்படுத்தணும், ஆன்மாவை பரிபக்குவப்படுத்தணும். போதும், உலக வாழ்க்கை நான் இவ்வளோ அனுபவிச்சிட்டேன், இதில் ஒன்றும் இல்லை, இதில் சத்து இல்லாத என்னது உப்பு இல்லாத சத்து மாதிரி, ஒன்றுமே சுவை இல்லாத உணவு மாதிரி, போதுன்னு புரிஞ்சு போச்சு. என்ன எது பண்ணாலும் சுவையை தேடி தேடி அதான் சுவை இல்லாதனாடி தான் ஒரு சுவை மாதிரி ஒரு சுவை போகிறோம், ஒரு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காம அடுத்த ஹோட்டல் சாப்பாடுக்கு போகிறோம், ஒரு வேலை பிடிக்காம இன்னொரு வேலைக்கு போகிறோம், ஏன்னா இதில் சுகம் இல்லை, இல்லை டேஸ்ட் இல்லை, டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை, ஆனாடி அதை சாப்பிட்றோம் அதை செய்கிறோம், ஆனால் உள்ளே போய் இறங்கினவொடனே டேஸ்ட் இல்லைன்னு தெரியுது, உடனே அடுத்த டேஸ்ட் தேடி அடுத்த இடம் போடுறோம். போதும், எவ்வளவோ நான் பார்த்துட்டேன், இனி வேண்டாம், இதை ட்ரை பண்ணுவோம். பகவான்கிட்ட டைம் சுருக்கமாக இருக்கு, எவ்வளோன்னு தெரியாது, அது நாடி எமர்ஜென்சி மாதிரி இருக்கும். பகவான் வந்து ரொம்ப நம்மளை வந்து டெசிஷன் மேக்கிங்கை வந்து நம்ம பவர்ல கொடுத்துருக்காரு, முடிவு எடுக்கிறத. சடசக்தியும் இருக்கு, ஆன்மீக சக்தியும் இருக்கு, ரெண்டையும் கலந்து உனக்கு வச்சுட்டேன், நீ முடிவு பண்ணிக்க அந்த பக்கமா இந்த பக்கமா. அதுதான் ஆன்மீகம்னா இதுதான். புரிஞ்சுக்கிட்டா ரைட். ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள் கேள்விகள் எதுவும்? சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள்? சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது மாதாஜி வந்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு ஸ்லோகம் காட்டுறாங்க, பாகவதத்தில் சொன்னது. ஆன்மீக ஆத்மா ஸ்தூலம் மற்றும் சூட்சம் உடலை பற்றி தெளிவான அறிவே நிர்ணயிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அப்போது மக்கள் விஞ்ஞானிகள் தத்துவாதிகளான மற்ற தலைவர் உட்பட அனைவருமே சாஸ்திரங்கள் கண்டனம் செய்யப்படும் தேகாபிமானத்துடன் தான் வாழ்கின்றனர். சாயவ கோக்கர, இத்தகைய மனிதர்கள் பசுக்களையும் கழுதுகளையும் போன்றவராவர். பாவதத்தில் சொல்ற ஸ்லோகம், அதாவது ஆன்மீக ஞானம் இல்லாம வெறும் தேகாபிமானம் தேக சிந்தனையிலே வாழக்கூடியவங்க வந்து பசுக்களுக்கும் கழுதைகளுக்கும் கோக்கர சமமானவங்கன்னு பாகவதம் சொல்லுது. அதாவது பசுவும் கழுதையும் ஆன்ம சிந்தனை கிடையாது. நம்மளும் அந்த மாதிரி சதா உடம்பு பற்றிய சிந்தனை மட்டும் வாழ்ந்தா நம்ம வந்து அவங்க மிருகங்களுக்கு சமானம். மிருகங்களுக்கு வந்து நாலு அடிப்படை உணர்வு தான். உண்ணுதல், எல்லா ஜீவனும் வந்து சாப்பிட்ற கலையுது, சாப்பாட்டுக்கு தான். காலையில் வச்சுன்னா காக்கா பறக்குது, பறவைகள் தேடுது, மிருகங்கள் அலையுது, எல்லாம் உணவுக்கு உண்ண வேண்டியது. உறங்குதல், அடுத்து நைட் ஆகிட்டா தூங்கணும், தூங்கலைன்னா முடியாது, அண்ணாடி தூங்கும். கூடுதல், அடுத்து வந்து எல்லா உடம்புக்கும் காமம் தேடணும், காமசகம் கூடுதல், அது இயற்கையாது. அடுத்து தற்காத்துக்கொள்வது, உன்னதான் உறங்க கூடுதல், தற்காத்துக்கொள்வது, தன்னை பாதுகாக்கிறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணும். இந்த நாளும் மட்டும் இருக்கக்கூடிய சுவாபம் வந்து மிருக சுவாபம்னு சொல்லுது சாஸ்திரம். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உடம்ப உண்றதுக்கும் உறங்குறதுக்கும் கூடுறதுக்கும் அடுத்து பாதுகாக்கிறதுக்கும் மட்டும் பயன்படுத்தினா மிருகங்களுக்கு சமானம்னு பாவம் சொல்லுது. அதுக்கு மேல இந்த உடம்ப வந்து பகவானோட பக்தி சேவையில ஈடுபடுத்தலைனா இந்த உடம்பு வந்து வெறும் மிருகத்து உடம்புக்கு சமானம்னு. தேங்க்ஸ் சார். வேற எதுவும் சந்தேகங்கள் கேளுங்கள். என்ன ஈகோவை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி ஸ்பிரிச்சுவலா கொண்டு வர்றது? பிரபுபாதா பல இடங்களில் சொல்லியிருக்காரு, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஈகோன்றது ஆணவம், ஈகோனா பொய் ஆணவம்னு பிரபுபாதா சொல்றாரு. நம்ம அதாவது பொய் ஆணவம்னா முதல் ஆணவத்தோட ஆரம்பம் வந்து நான் இந்த உடம்புன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலா நான் உடம்பு இல்லை, நான் ஆத்மா. அடுத்து இந்த உடம்புல ஆரம்பிக்கிற ஆணவம் உடம்பு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஈடுபடுத்துது. என்னோட பிள்ளை, என்னோட மனைவி, என்னோட குடும்பம், என்னோட சொத்து, என்னோட சொந்தக்காரங்க, என்னோட ஜாதி, என்னோட மதம், என்னோட மொழி, என்னோட நாடு, பிரியந்த ஆணவம் வந்து பெருசாகிட்டே போகுது. இது பூரா எதை அடிப்படையாக வச்சிருக்குன்னா நான் உடம்புன்ற பொய்யான அது நாடு. இது வந்து ஆணவம் என்னன்னு புரிஞ்சிட்டோம். இந்த ஆணவத்தை வந்து ஆன்மீகமா மாத்தணும்னா முத இந்த பாரதம் ஸ்லோகம் சொன்ன மாதிரி நான் உடம்பல்ல, கீதையும் அதான் முத பாடம், நான் வந்து ஆத்மா. இந்த ஆத்மானும் போது நான் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, தமிழனும் அல்ல, இந்த ஜாதிக்கானும் இல்ல, எல்லாமே இல்ல, ஆத்மானு உணரும் போது நான் வந்து பகவானோட அம்சம்னு புரியுது. ஆனாடி பகவானுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு அடுத்த கேள்வி வருது. பகவானுக்கும் நான் தாசன், அதனாலேயே நான் பகவானோட அடியேன்னும் போது அதுலேயும் ஆணவம் இருக்கு. ஆனால் அது உண்மையான ஆணவம். நான்ற அடையாளம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. இந்த ஈகோவோட அடிப்படை வந்து நான்ற சிந்தனை. ஆனால் இந்த நான்ற சிந்தனை இல்லாமல் மனுஷன் யாரும் இருக்க முடியாது. ஆனால் இந்த நான்ற சிந்தனை வந்து பொய்யா வந்து நான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளன், நான் தான் எல்லான்னு நினைக்கிறத விட்டு நான் வந்து எதுக்கும் உரிமையாளனா? பகவான் எல்லாருக்கும் உரிமையாளன். நான் வந்து ஒரு சேவகன், பகவானுக்கும் ஒரு சேவகன். நான் வந்து பக்தருக்கும் ஒரு சேவகன். என்னோட பொசிஷன் வந்து உண்மையிலேயே பகவானுக்கு அடியனா இருக்கிறது. ஜீவேட ஸ்வரூபம் அய கிருஷ்ணர் நித்யதாச, கிருஷ்ணருக்கு வந்து நான் சேவகன், நித்யதாசன். இந்த நானை மாற்றி அமைக்கணும். அதாவது நானை எடுக்க முடியாது, நான்ற ஈகோவை வந்து மாற்றி அமைக்கணும். இது வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் நான் தான். நான் சம்பாதிச்ச பணம், என்னோட வீடு, நான் கட்டின வீடு, என்னோட சொத்து, என்னோடது, என்னோட நான் என்னோடன்னு சொல்லணும். ஆனாடி அகங்காரம் மமகாரம்னு சொல்லுவாங்க. அகங்காரம்னா நான் தான் எல்லாம், நான் தான் எல்லான்னு சொல்றோம். மமகாரம்னா என்னோடது, என்னோடதுன்னு சொல்றது. இந்த ரெண்டும் தான் ஈகோன்றது. இப்போ நான் சொல்றேன், அகங்காரம் இருக்கு, எனக்கும் இருக்கு, நான் சொல்றேன். ஆனா நான் பகவானோட பக்தன். நான் பகவான் மமகாரம், பகவான் எனக்கு கருணை நாடி இதை கொடுத்துருக்க, பகவான் என்னைக்குனாலும் எடுத்துக்கலாம், அது கொடுத்துருக்காருன்னு எல்லாம் எடுத்துக்கலான்னு ஞாபகம் இருக்கும். என்னோடதுன்னு எல்லாம் எடுக்கல துன்பம் வரும். பகவான் கொடுத்துருக்காருன்னு சொல்லும் போது அவர் எடுக்கல, கொடுத்தாரு எடுத்தாரு, எனக்கு அவ்வளவு வராது. அவரோட கொடுத்தாரு, அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுநாடி இந்த அகங்காரம்னு சொல்லக்கூடியதை வந்து பகவானை சம்பந்தப்படுத்தும் போது அந்த அகங்காரம் ஆன்மீகமாது. பகவான் சம்பந்தப்படுத்தாத போது அகங்காரம் வந்து நமக்கு அழிவை தருது. அதனாடி அகங்காரத்தோட மிக முக்கியமா மாற்றக்கூடியதுனா பகவானை சம்பந்தப்படுத்தணும். மிக முக்கியமானது பகவானோட தாசன், பக்தருக்கு தாசன், ஜீவர சுரபாய கிருஷ்ணன் நித்யதாசன், கிருஷ்ணனுக்கு நித்தியமான சேவகன். வெறும் வார்த்தையில மட்டும் இல்லை, மனசுலையும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அகங்காரம் உருவாகக்கூடியது எட்டு இது பஞ்சபூதங்கள். இந்த உடம்பு அகங்காரத்தை தருது, மனமும் அகங்காரம் தருது, புத்தியும் தருது. இந்த எட்டையும் பகவானுக்கு சம்பந்தப்படுத்தும் போது அகங்காரம் ஆன்மீகமாகுது. ஹரே கிருஷ்ணன்.